உங்களை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா நன்மைகள் காய், நன்றி நன்றி ராஜா, அளவில்லா நன்மைகள். உங்களுடைய அன்பு பெரியது கர்த்தாவே, ஆண்டவரே உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே, அதனால் எங்களை நேசிக்கிறவராய் நிறையிருக்கிறேன், எங்களில் அன்பு கூறுகிறவராய் நிறையிருக்கிறேன். உடைய நாமத்தை சபையிலே உயர்த்தி உங்களிலே அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகமாய் 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 சபையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, தோத்தரிக்கிறா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உடைய அன்ப பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் சபையிலே ஓலாவி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது நீங்கள் நோக்கமாய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, நசரினா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோதிரம் ஆண்டவரே, ஸ்தோதிரம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோதிரம். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 13 அதிகாரம். அப்போஸ்தலர் 13 அதிகாரம். ஹல்லேலூயா, அதுல 22 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிப்போம்.
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ரெண்டு விதமான காரியத்தை முன்வைத்து நான் பேசியதுண்டு, அதை தொடர நான் விரும்புகிறேன். முதலாவது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற தலைப்பில் கடினமுள்ள இருதயத்தை குறித்து நான் பேசினேன். அதை கவனித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடின இருதயத்தின் முடிவு ஆபத்தானது, அழிவு நிறைந்தது என்று சொல்லி அந்த நாளிலே கருத்தில் கொண்டேன். கடின இருதயம் உள்ளவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்பார்கள், தேவ ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள். அவருடைய முடிவு தேவனால் அழிவின் பாதையில் நடத்தப்படுகிறது என்று சொல்லி பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தின தேவன் அவருடைய முடிவை நியமித்தார் என்றதை குறித்து அந்த நாளிலே நான் பேசி கடந்து சென்றேன். பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை திரும்பவும் 2 வார்த்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கடின இருதயத்தோடு காரியங்களை செய்யாதிருங்கள், கடின இருதயத்தோடு காரியங்களை தொடராதிருங்கள். கடின இருதயத்தின் முடிவு உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அழிவையும் பாதிப்பையும் கொண்டு வரும் என்று சொல்லி கடந்த முறை நான் பேசி கடந்து சென்ற வார்த்தைகள் ஆகும். அதை தொடர நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை குறித்து நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அருமையான ஒரு மனிதன், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திலே வல்லமையாக பாவிக்கப்பட்ட பெரிய மாமனிதன் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக உருவாக்கப்பட்ட தாவீது ராஜாவை குறித்து நாம் ஏராளமாக தாராளமாக வேதத்தில் நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சவுலை அவர் தள்ளி தாவீதை ராஜாவாக இஸ்ரவேலருக்கு ஏற்படுத்தினாராம். ஏனெனில் அவனுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஏற்ற இருதயம் தாவீதின் இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் இந்த தேவ சமூகத்தில் உங்களை பார்த்து ஒரு காரியம் கேட்கவா, எங்களுடைய இருதயம் எவ்வளவுக்கு தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது? தேவன் புரியப்படத்தக்கனவையாக ஆண்டவர் சொல்ல முடியுமா, இவளை வைத்து நான் இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன், இவளை வைத்து நான் இந்த காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன், ஏனெனில் இவனுடைய இருதயம் எனக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் செய்கிறவைகள் அல்ல, அவனுடைய இருதயம், தாவீதின் இருதயம் தேவனுக்கு பிடிச்சது, ஆண்டவர் ஆசைப்பட்டார் அந்த இருதயத்தில். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி பேசுவது முக்கியம் அல்ல, நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று நினைத்துக் கொண்டு இருப்பது முக்கியம் அல்ல, தேவன் என்னுடைய இருதயத்தை விரும்புகிறாரா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர். பின்பு அவர்
அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
அடுத்தது, எனக்கு சித்தமானவைகளை தாவீது செய்வான். சவுல் தனக்கு சித்தமானவைகளை செய்து தள்ளிவிடப்பட்டான், தாவீதோ அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ சமூகத்தில் ஒன்னு கேட்கவா, நாம் நமக்கு சித்தமானவைகள் விருப்பமானவைகளை நாம் செய்கிறோமா, அல்லாவிட்டால் தேவனுக்கு சித்தமானவைகளை நாம் செய்கிறோமா? எதை தேவன் பிரியப்படுகிறார், எதை தேவன் விரும்புகிறார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிற பொழுது, அது என் செய்தி அல்ல, ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன், ஏனெனில் மேல்வசனம் சவுலை குறித்து பேசுகிறார். சவுலை தள்ளி ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? ரெண்டு காரியம். ஒன்று, அவனுடைய இருதயம் எனக்கு ஏற்றது, எனக்கு அவனுடைய இருதயத்தை பிடிச்சு கொண்டது, அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது. இரண்டாவது, அவன் எனக்கு பிரியமானவைகளை செய்கிறவன். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறோமா? நாம் காரியங்களை செய்யலாம், நடப்பிக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது பிரியமாயிருக்கிறதா? ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? தேவன் அதில் மகிழுகிறாரா என்பது முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே தேவன் தாவீதை குறித்து என்ன கொடுக்கிறார் தெரியுமா? சாட்சி கொடுக்கிறாரா? சாட்சி கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் என்னுடைய இருதயத்தை குறித்து கணக்கு பேசினேன், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் பேசினேன். ஆனால் இன்றைக்கு ஒரு விதமான ஒரு இருதயம், தேவன் சாட்சி கொடுக்கத்தக்கனையான ஒரு இருதயம், தேவன் என்னுடைய இருதயத்தை குறித்து. பிரியமானவர்கள், சபையில் இருக்கிறவர்களை குறித்து நாம் ஒவ்வொரு சாட்சி கொடுக்கலாம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்ல மனுஷன், அந்த மனுஷன் இப்படியா பேசிட்டு போகலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம் எங்க இருந்தனா? அவனுடைய இருதயத்தை குறித்த ஒரு சாட்சி, இருதயத்தை குறித்த ஒரு சாட்சி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை குறித்து நாம் அநேகம் பேசலாம். இன்னைக்கு உங்களை குறித்து, உங்களை ஒவ்வொருவரை குறித்து ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிந்த அளவுக்கு, என்னால் உங்களை அறிந்திருக்கிற அளவுக்கு உங்களை குறித்து நான் பேசுவேன். ஆனால் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் தாவீதை குறித்து, என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்கிற மனுஷன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அநேகருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுகிறோம், அநேகருக்கு ஏற்றவர்களாக நடந்து கொள்ளுகிறோம், ஆனால் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளுகிறோமா? எங்கள் இருதயத்தை தேவன் விரும்புகிறாரா? அடுத்தது, தேவன் விரும்புகிறவைகளை நாம் செய்கிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது இன்றைக்கு ஏழாவது நாள். இந்த கிழமை முழுவதிலும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்தோமா? தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் செய்தோமா? அல்லாவிட்டால் எங்களுக்கு பிரியமானவைகள், எங்களுக்கு வேண்டியவைகள், எங்களுக்கு உரியவைகள், அதை நாம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம் வாழ்வு சீக்கிரத்தில் கடந்து போய்விடும் தெரியுமா? நம்முடைய வாழ்வு சீக்கிரத்தில் கடந்து போய்விடும். ஆனால் எவ்வளவுக்கு தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிறோம், மனிதர்கள் விரும்புகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம், மனிதர்கள் இவர் நல்ல மனிதன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம், ஆனால் தேவன் தாவீதை பார்த்து சொன்னாரே, ஏன் என்னை உன்னை பார்த்து சொல்ல முடியாது? தாவீதை பார்த்து சொன்னாரே, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் எனக்கு விருப்பமானதை தான் செய்வான், வேற ஒன்னும் அவன் செய்ய மாட்டான். அப்படி நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கிற பொழுது, அப்படி என்ன தாவீது செய்தா? தேவன் விரும்பத்தக்கதான அளவுக்கு, ஆண்டவர் மகிழத்தக்கிற அளவுக்கு என்னத்தை தாவீது செய்தா என்று சொல்லி கொஞ்சம் வசனங்கள் எடுத்து தூக்கி வைத்து வாட்ட பொழுது, பிரியமான தேவரண்டு பிள்ளைகளே, ரம்யமான ஒரு மனுஷன் தாவீது. ஏனெனில் வேதத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் தேவனுடைய இடம் பிடித்தவர்கள் அல்ல. எல்லா மனிதர்களும் பிடிக்கல, நல்லவர்களாக இருக்கிறார்கள், ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆனால் தாவீதை குறித்து அவர் சாட்சி பதறுகிற அளவுக்கு அவனுடைய இருதயம் உண்மையாகவும் உத்தமமாகவும் தேவனால் விரும்பப்படத்தக்கதாகவும் தேவனுடைய காரியத்தை செய்கிற ஒரு மனுஷனாகவும் வாழ்ந்தான் என்பதை நாம் மறக்க முடியாது. ஆகையினாலேதான் ஆண்டவர் சொன்னார், அவனை நான் ராஜாவாக மாற்றுவேன். அவனை, இது எப்ப நடக்கிறது? தாவீதை ராஜாவாக ஆக்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. அப்படியானால் தேவன் தாவீதை குறித்து நோக்கமுள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, உனக்கு ஒன்று சொல்லவா, உன்னை குறித்து தேவன் நோக்கம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய ஓட்டத்தை உடைத்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். ராஜாவாக ஒருவன் இருக்கிற பொழுது தேவன் தாவீதை குறித்து நோக்கம் உள்ளவராக இருந்தார், எப்படி ஆகும் முடியும்? சவுலின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தா, தேவன் சொன்ன வார்த்தைகளை தள்ளிவிட்டு தேவ மனிதன், அதுல எனக்கு ரொம்ப பிடித்தது என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியாம போனேன் என்று சொல்லி ரெண்டு விதமான வார்த்தைகளை குறித்து அங்கே பேசப்படுகிறது. சிந்தியுங்க, ரெண்டு விதமான வார்த்தை. ஒன்று, தேவனுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவர் கடைசியிலே முடிக்கிறார், விளங்குறதா? ஏனெனில் ஒரு தீர்க்கதரிசி அவன் தேவனுடைய வா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆகையினால் உமக்கு கீழ்படியல்ல, உம்முடைய ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படியல்ல. அதனால ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை ராஜாவாக இராதபடிக்கு சொல்லினார். ஆனால் ஒரு மனிதனை ஆட்டு மந்தையின் அண்டையிலே கண்டார். ஒரு மனிதன் ரோட்டிலே நிற்கிற பொழுது தேவன் அவனை கண்டார். ஒரு மனிதன் எங்கேயோ ஒரு காட்டிலே தனியே நிற்கிற பொழுது அந்த மனிதனை கண்டார். ஒரு மனிதன் எங்கோ ஒரு வீட்டில மூலையில இருக்கிற பொழுது அவனை தேவன் கண்டா. ஏன்? அந்த மனிதனுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாயிருந்தது. நாம் எங்கே நிற்கிறோம் என்பது அடுத்தது, ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய சரீரத்தின் வெளிப்பிரகாரத்தை நாம் கவனிக்கிறோம், நல்லது, அழகு பார்க்கிறோம், நல்லது. எவ்வளவு முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிப்பிரவாரமான வாழ்க்கைகள் சரியாகவும் நன்றாகவும் வடிவாகவும் இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம், நல்லது. ஆனால் தேவன் பார்த்தது அவனுடைய உள்ளான இருதயம் எனக்கு ஏற்றதாக இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியே பேசிக்கொண்டு போகிற பொழுது நேரத்தை கணக்கு எடுத்து விடுவோம் அல்லவா? சீக்கிரத்தில் நாம் போவோம். 1 சாமுவேல் 16:7 மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 16:7 மாத்திரம் தயவு செய்து கொஞ்சம் கவனியுங்கள். அருமையான வார்த்தைகள். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு பக்கம் போக உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 16:7
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தர்
சாமுவேலை நோக்கி,
நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும்
பார்க்க வேண்டாம்,
நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் எதை பார்க்கிறார் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, சாமுவேல் பார்த்த விதம் சரி. ஒரு ராஜாவாக போறவன், அவன் ஒரு பலசாலியாக, அவன் ஒரு தைரியம் உள்ளவனாக, கொஞ்சம் உடம்பு கடமெல்லாம் வைத்து, ஒரு பார்வைக்கு ஒரு ராஜரீகமாக இருக்க வேண்டிய ஒரு மனிதனைத்தான் நாம் எல்லோரும் கண்டிருக்கிறோம். பார்த்ததுண்டு, எதிர்பார்ப்பதுண்டு. சாமுவேலுடைய பார்வையிலையும் தப்பில்லை என்று நான் கருதி கொள்ளுகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பார்க்கிற விதமாக நான் பார்ப்பதல்ல. ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? தாவீதை குறித்து தேவன் முதல்லயே முடிவெடுத்துட்டார், அதனாலேதான் இப்படி பேசுகிறார். ஏனென்றால் ஒவ்வொருத்தராக வருகிற பொழுது ஆண்டவர் தட்டி கழித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற விதமாக நான் பார்க்க மாட்டேன், மனிதர்கள் பார்க்கிற விதமாக நான் தெரிந்து கொள்ளுகிறதல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தெரிந்தெடுப்புகள் எல்லாம் வித்தியாசமானது. நாம் பார்க்கிற விதமாக ஒன்று நடைபெறாது, நாம் நினைக்கிற விதமாகவும் ஒன்று நடைபெறாது. கிரியோனுடைய காரியத்தில் தேவன் போர் வீரர்களை தெரிந்தெடுத்த விதமே வித்தியாசமானது. சோ தெரிந்தெடுப்பது என்பது முக்கியமும் அது வித்தியாசமும் தேவனுடைய பார்வையிலே என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினால இங்கே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தின் முகத்தை பார்க்கிறோம், சரீரத்தை பார்க்கிறோம், பலனை பார்க்கிறோம், புஷ்டியானவன் ஆண்டு பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நீயோ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை காண்கிற தேவன். அதனால தான் அப்போஸ்தலர்கள் நாங்கள் பார்க்கிறோம் என்ன தெரியுமா, நான் அவருடைய இருதயத்தை கண்டேன், அது எனக்கு ஏற்றதாக இருந்தது. ஹல்லேலூயா. அது எனக்கு ஏற்றதாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்ன இந்த இருதயத்தில் ஆண்டவர் கண்டார், அதைத்தான் நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் எதை காண முடியும்? பிரியமானவர்களே, ஒரு பக்கத்தில் நாம் நம்மளை கேள்வி கேட்டுட்டே போகணும். பாருங்க, எங்கள் இருதயத்தில் தேவன் இன்னைக்கு எதை காண முடியும், எதை பார்க்க முடியும், எங்கிருக்கும் எதை 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 எது தேவனுக்கு பிரியமானது என்னுடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிறது சொல்லுங்கள். தாவீதுக்கு ஏதோ ஒன்று நிறைந்திருந்தது. தாவீதுக்கு ஏதோ ஒரு காரியம் அவனுடைய இருதயத்தில் இருந்தபடியினாலே தான் கர்த்தர் அவனை நினைத்தார். தாவீது ராஜாவாக விரும்பவில்லை. தாவீது தேவனை நோக்கி ஓடிப்போய் நான் ராஜாவாக வேண்டும் கேட்டதும் இல்லை. அவன் யுத்த அனுபவத்தை பெற்றவனும் அல்ல. ஒரு ராஜ்யத்தின் ஒரு பொறுப்பில் அவனுக்கு இல்லை. அவன் எங்கே இருக்கிறான்? ஆட்டு மந்தையோடு இருக்கிறான். அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். எங்கே தாவீது இருக்கிறான் தெரியுமா? ஆட்டு மந்தையோடு. எங்கே ஆட்டு மந்தை எங்கே மேய்ப்பார்கள்? தள்ளி போய், வெளியே போய். அதுவும் இந்த 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 பலஸ்தீனா எந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய கற்பாறைகள் நிறைந்த இடங்களில் தான் நிற்பார்கள். அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் புல்லுகளை அது பிடுங்கி சாப்பிடும். இப்போ என்ன நடக்கிறது? ஆட்டு மந்தைகளோடு இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார். ஏன்? அவனுடைய இருதயம் நல்லது, தேவனுக்கு பிரியமானது, தேவன் விரும்புகிற ஒரு இருதயம் அவனுக்கு இருக்கிறது. ஏன்? அவன் தனக்குரிய செய்ய மாட்டான். எழுதுகிற அப்போஸ்தலருக்கு என்ன சொல்லுகிறார்? அவன் தனக்குரிய ஒன்றை செய்ய மாட்டான், சவுல் செய்தான். ஆனா இவனோ எனக்குரியவைகளை அவன் செய்வான் என்று சொல்லி நான் சாட்சி கொடுக்கிறேன். பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறவன். ஹல்லேலூயா. கடந்த முறை நான் பேசின பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன், தேவன் இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிறவர், நிறுத்தி வைத்து பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாங்கள் இருப்போம். இது சத்தியம், நாம் அநேக இடங்களில் வாசித்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறதோ அதைத்தான் பேசுவோம். ஆகையினாலே நம்முடைய இருதயம் வசனங்களிலே நிறைந்திருந்தால் வார்த்தைகள் புறப்படும். நம்முடைய இருதயம் தேவராட்சி சிந்தையினால் நிறைந்திருந்தால் தேவராட்சியத்தை குறித்து பேசுவோம். எங்களுடைய இருதயம் ஊழியர்களால் நிறைந்திருந்தால் எப்படி தேவனுக்கு என்ன செய்வது என்பதை குறித்து பேசுவோம். மாறாய் மாம்சத்துக்குரியவைகள், அழிவுக்குரியவைகள், தேவையில்லாதவைகள், திருப்பில்லவைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அவைகள் தான் உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் என்று சொல்லி சத்தியம் நமக்கு போதிக்கிறது. சோ தாவீதுல எதை கண்டார் ஆண்டவர்? நான் நினைக்கிற ஒரு பைத்தியக்காரனை போல தூரத்திலிருந்து கர்த்தரை பாடிக்கொண்டிருந்திருப்பார். இதை குறித்து நான் பார்க்க போகிறேன். பிரியமானவர்களே, தேவன் எதை கண்டார்? உன்னிடத்தில் எதை இன்றைக்கு காண முடியும் சொல்ல பார்க்கலாம். தாவீதுடத்தில் அவனுடைய இருதயத்தை சுத்தமாக கண்ட தேவன் இன்றைக்கு உன் இருதயம் என் இருதயத்தில் எதை பார்க்க முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நாம் ஈஸியாக பேசி விடலாம். எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிகள் வல்லவர்கள் நல்லவர்கள் போல எல்லாம் பேசி நடந்து முடித்து விடலாம். ஆனால் தேவன் என் இருதயத்தை விரும்புகிற அளவுக்கு என் இருதயம் இருக்க வேண்டும். அதுதான் காரியம், அதுதான் ரகசியம். எப்பொழுது வாசிங்கள்? 1 சாமுவேல் 17 அதிகாரம் 32 வசனத்தை வாசிப்போம். ஹலோ, 32 இருந்து வாசிங்க சிஸ்டர். நான் நினைக்கிறேன் 37 வரைக்கும் வாசிங்க.
தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுளை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, திரும்பி சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே தாவீதுடைய வாழ்க்கை கொஞ்சம் பார்க்கலாம் இல்லையா? தாவீதுடைய வேலை என்ன? தன் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்ப்பது. சாமுவேல் ராஜாவை தேடி அவனுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது கூட அவன் அங்கே வீட்டில் இல்லை. அந்த பக்கங்களை நாம் வாசித்தால் தாவீதை அவர்கள் மதிக்கவும் இல்லை. அவனை ஒரு மனிதனாக வீட்டிலே பார்த்ததும் இல்லை. அவனுடைய பேர் முன்னணிக்கு இருந்ததும் இல்லை. ஏனெனில் அவர்கள் ராஜாவாக எதிர்பார்த்தது எல்லாம் அவருடைய சகோதரங்களை. ஆனா இங்கே என்ன நடக்கிறது? இவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க கடந்து சென்று விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆடு மேய்க்கிற வேலை எத்தனை பேர் நீங்கள் விரும்புவீர்கள்? நான் சில காரியங்களை சிந்திக்க விரும்புகிறேன். இந்த நிலைமையில ஆடு மேய்ப்பதற்கு யார் போவார்கள்? சரி, போவார்கள் என்று சொல்லியே வைத்துக் கொள்ளுங்களேன். யாரை வீட்டிலே அனுப்புவார்கள்? அங்க தாவீதுல வீட்டிலே நடந்தது போலதான் இன்றும் நடக்கும். அதே காரியம் தான் இன்றைக்கும் நடக்கும். மாறாக நடப்பதற்கு ஒன்றும் இல்லை. இலங்கை தேசத்தை குறித்து பேசினால், அல்லாவிட்டால் இந்தியா தேசத்தை குறித்து பேசினால், வீட்டிலே படிப்பு ஏறாதவர்கள், பிரயோஜனமற்றவர்கள், வேண்டாம் என்று நினைக்கிற அளவுக்கு இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? நீ போய் ஆடு மேய்த்துட்டு வா. ஒரு சில நம்புறீங்களோ இல்லையே, இதுதான் உண்மை. சோ என்ன நடக்கிறது? ஆடுமை. அப்ப தாவீது மனிதனுடைய பார்வையில எப்படி இருந்தான்? ஆடு மேய்ப்பதற்குத்தான் உனக்கு நீ யுத்தம் பண்ண முடியாது. நீ இந்த தேசத்தினுடைய யுத்த வீரனாக மாற முடியாது. நீ இந்த யுத்தத்தில் பங்கு பெற முடியாது. நீ ஆடுமைக்குத்தான் சரியானவன். போ, தகப்பன்னு சொல்லிவிட்டார் என்று வையுங்கள். இவன் ஆடு மேய்த்துக் கொண்டு இருக்கிறான். தேவனுடைய பார்வை வீட்டிலே அல்ல, மண்ணையில விழுந்தது. கொஞ்சம் சிந்திங்க என்னோடு சேர்ந்து. பிரியமானவர்களே, இந்த ஆட்டை மேய்க்கிற மனிதன் இருக்கிறான் பாருங்க. இந்த பெலிஸ்தியன் வந்திருந்து இஸ்ரவேலருக்கு முன்பாக சவால் விடுகிற பொழுது தாவீது வந்திருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அதை என்னோடு சேர்ந்து கொஞ்சம் சிந்திங்க. ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, என் ஆடுகளை பிடித்துக் கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து பிடித்தேன், தொடர்ந்து சென்றேன், அதை கிழித்து போட்டேன் என்று சொல்லி தன் அனுபவத்தை பேசுகிற ஒரு காரியத்தை இங்கு நாங்கள் பார்க்கிறோம். இதுகள்ல நான் பேச போகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தன் தகப்பனாலே கொடுக்கப்பட்ட ஆடு மேய்க்கிற அந்த வேலையை அற்பம், அன்றைக்கு ஒரு அற்பமான ஒரு காரியம், இன்றைக்கும் தேசங்களிலே அற்பமாகத்தான் இருக்கிறது. அந்த அற்பமான காரியத்தை தன் உயிரை பணியம் வைத்து செய்ததை கர்த்தர் கண்டா என்று சொல்லி நான் நம்புகிறேன். தாவீது அப்பொழுது அவன் ராஜா கிடையாது, அவன் ஒரு ஆட்டு மேய்ப்பன். வீடுகளில் புறக்கணிக்கப்பட்டு மனிதர்களால் முகத்தை பார்க்கப்பட்டு அவன் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஆடுகளை மேய்க்கிற பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே இடத்துல ஒரு மனிதன் இருந்திருந்தால் என் உயிர் தப்பிச்சேன்னு சொல்லி நான் ஓடியிருப்பேன். சிங்கத்தோடு யாரு சண்டை பிடிப்பது? யாரு? ஆனால் பொறுப்புள்ள ஒரு மனிதன் தாவீது. யாரு? பொறுப்புள்ள ஒரு மனிதன். என் தகப்பன் எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாய் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, காவலுக்கு ஒரு மேய்ப்பனை அனுப்புகிற பொழுது ஆடுகளை வந்து ஓநாய்களும் சிங்கங்களும் கொண்டு போவதை பார்த்து கொண்டு இருப்பதற்கு அவனை அனுப்பவில்லை. அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிங்கத்தை தொடர்ந்து பிடித்தான். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் தகப்பன் தந்த வேலையை நான் சரியாக செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் கண்டார். நான் யோசித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னவெனில், ஒரு ஆட்டு மந்தியே தன் உயிரை கொடுத்து சிங்கத்தோடு போராடி, பிசாசோடு போராடி தன் ஆட்டு மந்தியை காப்பாற்றுவானே இருந்தால், இந்த தேசத்துக்கு அவனை தவிர ராஜாவாக வருவதற்கு ஒருவன் கிடையாது. அதை கர்த்தர் கண்டார் என்று நான் நம்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அற்ப காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக தைரியமாகவும் வைராக்கியமாகவும் செய்யுங்கள். அற்பமானவைகளை, மற்றவர்களால் மதிக்கப்படாதவைகளை தேவ சமூகத்தில் நின்று வைராக்கியமாய் செய்யுங்கள். தாவீதுடைய வேலையை யாரும் மதித்தது கிடையாது. அவன் மந்தையை மேய்க்கிறது யாரும் பார்க்கிறதும் கிடையாது. யுத்த காலத்துக்கு தாவீது வந்தவுடனே அவருடைய கேட்டு அவருடைய சகோதரர்கள் என்ன தெரியுமா கேட்டார்கள், ஆடுகளை மேய்க்கிறது விட்டுட்டு இங்கு எதுக்கு வந்தார்? அவன் வந்தது நோக்கங்கள் எல்லாம் வித்தியாசம், அது வேற இருக்கட்டும். ஆடு மேய்க்கிறது என்பது அது இங்கு என்ன உனக்கு அலுவல்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் முக்கியத்துவப்படுத்துகிறது ஒன்றே ஒன்று, அற்பமானவைகள், மதிக்கப்படாதவைகள், மற்றவர்களுக்கு தெரியாதவைகள், தூரத்தில் இருக்கிறவைகள், அவைகளை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக செய்யுங்கள். அந்த இருதயத்தை தேவன் காண்கிறவர். இன்னைக்கு என்ன எல்லாரும் பார்க்கலோ பிரதர் நல்லது, ஆனால் தாவீதை யாரும் பார்க்கல, தாவீதை யாரும் பார்க்கல, அவன் எங்கோ இருக்கிறான், ஆனால் கர்த்தர் கண்டார். சாமுவேல் பார்த்தது யாரை? அவருடைய சகோதரர்கள், பட்ட சாத்தமானவர்கள், யுத்த வீரர்கள். ஆனால் சாமுவேலுக்கும் தெரியல. ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் நீ முகத்தை பார்க்கிறாய் அல்லவா, நீ சரீரத்தை பார்க்கிறாய் அல்லவா, நீ ஊழியக்காரன் தான், நீ தீர்க்கதரிசி தான், ஆனா நீ பார்த்த விதப்பட நானோ அவருடைய உள்ளத்தை பார்க்கிறவர், நானோ அவருடைய உள்ளத்தை விரும்புகிறவர், அதை நான் ஏற்றதாக கண்டேன். ஏன்? அவன் தன் கொடுத்த வேலைகள் ஆட்டு மந்தைகள், ஆடுதான் கொண்டு போகட்டுக்கு விட்டுட்டு இருக்க இல்லையா, அற்பமான காரியம் தான். இப்ப இந்த வீட்டுல போனா என் அப்பா என்ன கொலையா செய்ய போறார், அவனை அங்க ஆடு போனால் பத்து ஆட்டை வேண்டி விட்டு போய்விடுவான். இல்லை, எனக்கு கொடுத்தது அது, என்னுடைய பொறுப்பது, என்னுடைய வேலை அது, நான் இதை செய்ய வேண்டும். அற்பமான காரியங்களை அசட்டியாக செய்கிறதை கர்த்தர் காண்கிறா. ஒன்று கேட்குவா, அற்பமான சிறிய காரியங்கள், சின்ன காரியங்களையே உண்மை இல்லாமல், உத்தமம் இல்லாமல், வைராக்கியம் இல்லாமல், அர்ப்பணிப்பும் இல்லாமல் செய்கிற உங்களுக்கு ராஜரிகம் எப்படிப்பா கிடைக்கும்? ராஜாங்கம் எப்படி கிடைக்கும் சொல்லு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுக்கிறதை உண்மையாகவும் வைராக்கியமாகவும் யுத்தம் பண்ணி தாவீது சிங்கம், 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 கட்டிக்கிற சிங்கம் யுத்தம் பண்ணி தன் ஆடுகளை காத்துக்கொண்டார். எங்க? ஆடு மேய்ப்பது. இன்றைக்கு நான் பார்த்தபடி சொல்லினால் ஆடுகள் சபைக்கு மந்தைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆனால் நான் அன்றைக்கு நடந்த காரியத்தை பேசுகிறேன். அன்றைக்கு நடந்தது என்ன? ஒரு அற்பமான வேலையிலே நின்ற மனிதனை கர்த்தர் உன்னதமான வேலைக்கு உயர்த்தினார். ஏன்? ஏன் அவன் என்ன ராஜாங்கத்துக்கு படித்தவனா, ராஜாங்கத்துக்கு பட்டதாரியா? அவன் யார்? ஒரு மூலையிலே ஆடுக்கு மேய்ப்பதற்கென்று குடும்பத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். குடும்பத்தின் தெரிவு ஒன்று, தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் இன்னும் ஒன்று. குடும்பத்தின் பார்வை உண்டு, தேவனுடைய பார்வை இன்னும் உண்டு. என்ன நடந்தது? அற்ப ஊழியம் தான், அற்ப வேலை தான், அற்ப காரியம் தான். ஆனால் என் உயிர் போனாலும் அதுக்கு நான் செய்வேன், அதை நான் நிறைவேற்றுவேன், அதை நான் காட்டுக்கொள்ளுவேன். ஆண்டவர் அதை பார்த்தார். எனக்கு நன்றாய் தெரியும், இன்று கர்த்தரால் வல்லமையாகவும் மகத்துவமானவும் பாவிக்கப்படுகிற எல்லா ஊழியர்களும் அவர்களுக்கு கொடுத்த காரியத்தில் உண்மையாக இருந்தபடியினால் தான் அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அற்பமானவைகள், அற்பமானவைகள். தாவீதை தேவன் கண்டார், ஆண்டவர் பார்த்தார். பார்த்து சொன்னார், நான் தாவீதை ராஜாவாக்க போகிறேன். என்ன ஆண்டவரே? சாமுவேலுக்கு சொன்ன உடனே பேசாமல் அவனை அபிஷேகம் பண்ணிவிட்டு கடந்துச்சு. ஆனால் சாமுவேலுடைய பார்வை தாவீது ராஜாவாக இருந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. பிரியமானதே உண்டு பிள்ளைகளே, உங்கள் பார்வைகளை மாற்றுங்க, உங்கள் பார்வைகளை திருப்புங்க, உங்கள் பார்வைகளை தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பார்வைகள் தேவன் பார்க்கிறது போல இருந்தால் உங்கள் வாழ்வுக்கு நலமாக இருக்குமே. ஆகையினாலே தேவனுக்கு தாவீதுடைய இருதயம் ஏற்றதா இருந்தது. சவுலை தெரிந்தெடுத்தது யாரு? ராஜாவாக ஜனங்கள். ஜனங்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அப்படியா? சரி, இந்த சவுலை ராஜாவாக வச்சுக் கொள்ளுங்க. ஆனால் தாவீதை தெரிந்தெடுத்தது கர்த்தர். எங்கே தெரிந்தெடுத்தார்? ஆட்டு மந்தையிலே நின்றவனை தெரிந்தெடுத்தார், கொண்டு வந்தார். எனக்கு ஆச்சரியம் பாருங்க, ஆட்டு மந்தை எங்க, ராஜரீகம் எங்க? ஒரு அதிகாரியாக கொண்டிருந்தாலும் பரவாயில்லையே, ஒரு அமைச்சராக கொண்டிருந்தாலும் பரவாயில்லையே, ராட்டு வந்து எங்க, ராஜரீகம் எங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையுள்ள இருதயத்தோடு இருக்கிறவர்களை, உத்தமமுள்ள இருதயத்தோடு இருக்கிறவைகளை, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமாக இருக்கிறவைகளை கத்தர் நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்துவார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம், நமக்கு அவசியம் பிரியமானவர்களே. ஆகையினாலே தாவீதினுடைய வாழ்விலே தேவனுக்கு எது பிடிச்சது? அற்பமான ஒரு காரியத்தை கொடுத்தார் தகப்பனார், அதை தன் உயிரை வைத்து, தன் உயிரை கொடுத்து அவன் தன் ஊழியத்தை நிறைவேற்றினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உன்னை குறித்து சபையில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்கவா, உங்களுக்கு கொடுக்கிற அற்பமான காரியங்கள் மனித பார்வையிலே அது அற்பமாகத்தான் இருக்கிறது, நல்லது, அது எவ்வளவுக்கு தேவனுக்கு முன்பாக முக்கியத்துவப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி நிறைவேற்றுகிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் ஊழியத்திலே வளர வேண்டும், ஊழியத்திலே முன்னர எல்லாம் நல்லது, ஆனால் கொடுக்கப்பட்டது அது எவ்வளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவுக்கு என் இருதயத்தை விரும்புகிறார்? நான் செய்கிறவையெல்லாம் சரியாக இருக்கிறதா? என் இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறதா? தேவன் என்னை தெரிந்தெடுக்கத்தக்கனவையாக நான் இருக்கிறேனா? இவ்வளவு பேருக்குள்ளையும் கர்த்தர் என்னை நோக்கி பார்த்து என்னை தெரிந்தெடுக்கிற தக்க நிலைமையிலே நான் இருக்கிறேனா? பிரியமானவர்களே, எல்லாரும் நல்லாய் பேசி விடலாம், எல்லாரும் நல்லவர்கள் போலவும் இருந்து விடலாம், ஆனால் தேவன் என்னை தெரிந்தெடுக்கிற பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது? 36-37 வாசிங்க சிஸ்டர், திருப்பி 36-37.
அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளை ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார்.
இரண்டாவது காரியம், இதுல இரண்டாவது காரியமாக இதை பார்க்க, இது முக்கியம், என்னுடைய செய்திக்கு முக்கியத்துவப்படுத்தவில்லை, இதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு காரியம் எனக்கு விரும்ப பார்க்கக்கூடியதாக இருந்த 36 வசனம் கடைசி பக்கம் என்ன சொல்லுகிறது? அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பானே. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க, ஆட்டு மந்தையை மேய்த்தோரு மனிதனுக்கு இவ்வளவு காரியமா, இவ்வளவு யோசனையா, இவ்வளவு சிந்தனையா? அரசாங்கத்திலே முக்கியத்துவமாக தலைமைத்துவத்திலே இருக்கிற ஒருவன் கூட இவ்வளவு வல்லமையாக அங்கே பேசவில்லை. ஆட்டு மந்தையிலிருந்து வந்த மனிதன் என்ன பேசுகிறான் தெரியுமா? என் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிற ஒரு மனிதன் இவன் என்று சொல்லி தன் சேனைகளை குறித்து, கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறான் என்பதை நாம் மறக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியத்தை குறித்து, கர்த்தருடைய வேலைகளை குறித்து, கர்த்தருடைய ஊழியங்களை குறித்து, கர்த்தருடைய சபையை குறித்து நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, ஒன்னு சொல்லவா, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நாம செய்வதற்கு எவ்வளவு எண்ணம் இருக்கோ எனக்கு தெரியாது, நாம ஓடுவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கோ தெரியாது, ஆனா இந்த மனதை சொல்லுகிறான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனியை நிந்தித்தானே, நிந்தித்தானே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவர்களுக்கு எதிராக நின்று கர்த்தருடைய காரியங்களை சொல்லவும், கர்த்தருடைய சத்தியங்களை சொல்லவும், கர்த்தரை குறித்து பிரசங்கிக்கவும் உங்களுக்கு தைரியம் இல்லாதிருக்கிறது, ஆனால் தேவையில்லாதவர்களை பேசவும், தேவையில்லாதவர்களை குறித்து பேசவும் உங்களுக்கு தைரியம் வருகிறது என்ன? வெளியில போய் நின்று சத்தமிட்டு இயேசு சேவிக்கிறார், தேவனுடைய சேனையை குறித்து உன்னால பேச முடியலையே. ஆட்டு மந்தையில இருந்தவனுக்கு கர்த்தருடைய சேனையை குறித்த ஒரு வைராக்கியம், ஆட்டு மந்தையில இருந்தவனுக்கு கர்த்தருடைய சபையை குறித்த ஒரு வைராக்கியம், ஆட்டு மந்தையில இருந்தவனுக்கு பெலிஸ்தியனுக்கு எதிராக நிக்கத்தக்கிற ஒரு தைரியம் உள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் கண்டு சொன்னார், அவருடைய இருதயம் எனக்கு ஏற்றது, எனக்கு ஏற்றது. எது இன்னைக்கு அநேக பிசாசு எதிர்க்க முடியல, தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு எதிர்க்க முடியல. நீங்கள் எதிர்க்க வேண்டியது பிசாசை, நீங்கள் போராட வேண்டியது பிசாசு. பெலிஸ்தியன் வந்து நின்று சொல்றான், அதையும் தாவீதை குறித்து உள்ள நாட்டு கேலியெல்லாம் பண்றான் பாருங்க. தேவனை சரியாக நேசிக்கிறவர்களே, நீங்க என்ன கேலி பண்ணாலும் அது அவனுக்கு ஒன்றுமே நடவாது, ஒன்றுமே செய்ய போறது கிடையாது. ஏனெனில் அவனுடைய நம்பிக்கை முழுதிலும் கர்த்தர் மீது தான். சாவோ வாழ்வோ தாவீதுக்கு அது இருந்தது, ஆட்டத்தான் மேய்ச்சிட்டு இருந்தான், ஆனா அவனுக்கு அது இருந்தது. என்னென்னு வந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா இருந்தது. அவன் சிரிக்கிறான், என்னத்தோட வாராய், எப்படி வாராய். இந்த பின்பகுதியை வாசிங்க இப்பொழுது, 45 வசனத்தை வாசிங்க சிஸ்டர்க்கா.
அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்.
இவன் எங்க இருந்து வருகிறான், ஆடு மேய்ச்சிட்டு வர்றான். ஆனா அறிவோ அறிவு, பேச்சுல வைராக்கியம், நம்பிக்கை உள்ள ஒரு பேச்சு. எங்க இருந்து ஆடு மேய்ச்சிட்டு வர்றான், ஆனா அவனுடைய பேச்சு இருக்கு பாருங்க, ஒரு ராஜா பேசக்கூடிய ஒரு பேச்சு. ஹல்லேலூயா. ஒரு அதிகாரி பேசக்கூடிய ஒரு பேச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அவன் இருதயத்தை கண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ரெண்டு காரியத்தை நான் முன்வருகிறவர், ஒன்று ஒன்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட அற்பமான காரியத்தை உயிரை வச்சு செய்தான், ரெண்டாவது கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய நாமத்தின் மீது வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் தாவீது. அவன் ராஜாவான பிறகு இது ஒண்ணும் வரல, அவன் ராஜாவான முடிசூட்டப்பட்ட பிறகு இது ஒண்ணும் வரல. எப்ப வந்தது முன்னுக்கு, எப்ப வந்தது, சேனைகள் எல்லாம் நடுநடுங்கி சோர்ந்து விழுந்து போய் இருக்கிற பொழுது ஒரு மனிதன் என்று சொல்லுகிறான், என் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் நான் வார. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிச்ச தேவன் என்னை உன் வாயிலிருந்து தப்பிக்க வல்லவா. இதெல்லாம் பேசுவதற்கு நல்லாக இருக்கும், சிந்தித்தால் தான் பலன். இதை பேசுகிற பொழுது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அதை சிந்தித்தால் தான் பலன். அதை நமக்குள்ள கொண்டு போய், அவனும் ஒரு மனிதன் தானேப்பா, அவனும் ஒரு மனிதன் என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து பேசு. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடு வருகிறாய், ஈட்டியோடு வருகிறாய், வில்லோடு வருகிறாய், அம்போடு, ஆனா நான் வருகிறது ஒரே ஒரு நாமத்தில்தான் வர்றேன், ஒரே ஒரு நாமத்தில்தான் வர்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட யோசனைகள், இப்படிப்பட்ட நடத்தைகள், இப்படிப்பட்ட செயல்பாடுகள், இன்னைக்கு சபையை குறிச்சு ஒருத்தன் பேசுறான் வாயை மூடிட்டு இருக்கிறது, இயேசுவை குறிச்சு பேசுறான் அதுக்கும் வாயை மூடிச்சு இருக்கிறது, ஊழியக்காரனை குறிச்சு பேசுறான் அதுக்கும் வாயை மூடிச்சு இருக்கிறது. ஆனா அதுக்கு பேசு, எலும்பி நில்லு, ஆண்டவருடைய சேனைகளுடைய நாமத்தை தூசிக்கிறாய் நீ யார் என்று கேளு. அந்த தைரியம் இல்லையேப்பா, அது இல்லையே, அது ஒன்று நம்மிடத்துல கிடையாது. எங்க போயிட்டு அந்த நாமம், அந்த நாமத்துக்குரிய வைராக்கியம் ஆட்டுமைத்தவனத்துல இருக்கிறது, ஒன்னிடத்துல இல்லையே. ஆனால் எதிர்பார்ப்புகள் நமக்கு அநேகம். ஆண்டவன், அவன் சும்மா இருந்த ஒரு மனுஷன் பாருங்க, எனக்கு இதை விட்டு போகவே விருப்பம் இல்லை. அவன் சும்மா இருந்த மனுஷன், ஆண்டவர் தூக்கிக்கொண்டு, ராஜா நீதான், அது சமஸ்த இஷ்டவேல இருக்கு, ராஜா நீதான், ஏன் அற்பமான ஒரு காரியத்தை உன் கையிலே கொடுத்தேன், உன் உயிரை கொடுத்து நீ வேலை செய்தாய், உன் சபைக்கு எதிராய், உன் ஊழியனுக்கு எதிராய், சண்டைபிடிக்கல சாவிதாங்க, சண்டை பிடிக்கல பாருங்க, அந்த காலத்து யுத்தம் வேறையாக இருந்தது. ஆனா அவன் பேசின வார்த்தைகளே வைராக்கியம் நிறைந்திருந்தது, உண்மை நிறைந்திருந்தது, கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பு நிறைந்திருந்தது, அவனுடைய இருதயம் எதனால் நிறைந்திருந்தது என்பதை கர்த்தர் கண்டா. இன்னைக்கு நம்ம இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது சொல்லு பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை குறித்த வைராக்கியமா, கர்த்தருடைய வேலைகளை குறித்த வைராக்கியமா, கர்த்தருடைய சபையை குறித்த வைராக்கியமா, தேவனுடைய ஊழியக்காரரை குறித்த வைராக்கியமா, எது எது நிறைந்திருக்கிறது? ஆட்டு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் வந்து நின்று பெலிஸ்தியனை பார்த்து சவால் விடுகிறான், இன்றைக்கு கர்த்தர் உன்னை எனக்கு கையில தருவார். சொல்ல முடியுமா உங்களால, என்ன அனுபவம் உங்களுக்கு? தேவனோடு, தேவனுடைய நாமத்தோடு, கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சபையிலே உங்கள் அனுபவங்கள் என்ன? ஒன்றுமே இல்லை. அன்றில இருந்து இன்று வரைக்கும் சும்மா அலட்டி தள்ளுறதுதான் அனுபவம், ஒன்றுமே இல்லை. ஊழியங்களை பொறுப்புகளை கொடுக்கிற பொழுது உண்மையாக செய்கிறதில்லை, உத்தமமாக செய்கிறதில்லை, பலமாக செய்கிறதில்லை, வைராக்கியமாக செய்கிறதில்லை, சும்மா இழுத்துக்கொண்டு அதை இழுக்கிறது, இதை இழுக்கிறது, அங்கே இழுத்து, இதுலயே சோர்ந்து. அற்பமான ஊழிய வாழ்க்கை. கர்த்தர் உன்னை வைத்து என்ன செய்வது, என்ன செய்வது? ஊழியம் ஒரு சிலருக்கு விளையாட்டோ எனக்கு தெரியவில்லை, விளையாட்டோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாவீதுக்கு அவர் கொடுத்த பொறுப்பு, உயிர் போனாலும் நான் அதை சரியாய் செய்வேன், அதை நான் சரியாய் செய்வேன். அந்த பொறுப்பு இருந்தது. அதனாலேதான் கொஞ்சம் ஆட்டு மந்தைக்கு இவ்வளவு பொறுப்புள்ளவனாக இருந்தார். ஒரு தேசத்தின் அதிபதியாக அவனை மாற்றினால் எவ்வளவு பொறுப்புள்ளவனாய் அவன் இருப்பான். அதனாலதான் அநேகர் சபையிலே பார்க்கிற பார்வைகளுக்கும் நாங்கள் ஊழியர்கள் ஆசாரியர்கள் பார்க்கிற பார்வைகளுக்கும் வித்தியாசம் வேறு. நீங்க எல்லாரும் ஒருத்தரை பார்த்து நல்லவன் என்றே சொல்லுங்க, ஆனா நான் சொல்றேன் இது சரிப்பட்டு வராது. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இதுதான் சரி என்று சொல்லி, நான் சொல்றேன் இது சரியில்லை என்று சொல்லி, உங்கள் பார்வைக்கும் என் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெலிஸ்தியன் வந்து கத்துறான், வா தைரியம் இருந்தா வா. இன்னைக்கு சபையில வெளியே நின்று நாலு பேர் சண்டைக்கு வந்திருக்க, அடிக்க போறேன் குத்த போறேன் வான்னு சொன்னா ஒருத்தனும் போக மாட்டான். ஆனா இங்க இருந்து சும்மா அலட்டி தள்ளுறது. பெரிய பக்தர்கள் போலவும் பெரிய வல்லவர்கள் போலவும் பெரிய நல்லவர்கள் போலவும் உன் வழிகளை சீர்படுத்து, உன் வழிகளை சரிப்படுத்து. தாவீது அங்க இருந்தான், ஆனால் யுத்த காலத்தில் யார் நின்றாங்க? சகோதரர்கள் நின்றாங்க, சவுல் நின்றாங்க. அவன் நின்று கத்துறான், வா வா ஒருத்தன் வா யுத்தம் பண்ணு, ஒருத்தமா ஒருத்தனும் போகல. அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா, அநேகர் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிற பொழுது அவருடைய முடிவு என்னன்னு தெரிந்து அர்ப்பணிப்பார்கள். மரணம், சாவுதான், வேற ஒன்றுமே அங்கு கிடையாது. இன்று வரைக்கும் இன்னைக்கு ஒரு சிலர் ரத்த சாட்சியில் குறித்து பேசுவார்கள். இன்று வரைக்கும் அநேக தேசங்கள்ல அநேக போதகர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அநேக போதகர்களை அடித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறத பாருங்க. ஊழியம் என்று சொல்லி ஊழியத்தின் அழைப்பு என்பது வேற. அழைப்பை குறித்து நான் பின்னுக்கு முடிந்தால் என்னால் முடிந்த அளவுக்கு பேசுகிறேன். அழைப்பு என்று ஒரு தேவன் ஒருத்தன் கர்த்தர் அழைத்தார்னு சொல்லினால் அதற்கு காரணங்கள் இருக்கிறது, அதுக்கு காரியங்கள் இருக்கிறது. ஆகவே அசட்டையாக அதை எண்ணுவது தப்பு. ஹலோ லோய்யா, அதை குறித்து நான் பின்னுக்கு பேச முடிந்தால் பேசுகிறேன். அநேக தேவனுடைய மனிதர்கள் மறைத்து விட்டார்கள், கற்களை எறிந்தார்கள், எரித்தார்கள், கொலை பண்ணினார்கள், எல்லாமே நடந்தது, எல்லாமே நடந்தது. சபையில் இருக்கிறவங்க நாலு திசையில் ஓடிடுவாங்க, ஆனால் போதகர் தான் எங்கேயுமே அடி பண்றது. சரித்திரத்தை நீங்கள் சபைகளை எடுத்து பாருங்க, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எடுத்து பாருங்க. யார் இதுக்கு பொறுப்பண்ணுவா? வா இங்கே வா, நீ வா. மற்ற சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் என்ன செய்தாங்க? இயேசுவை பிடித்த பொழுது என்ன செய்தாங்க? எல்லாம் விட்டு ஓடிதான். ஒருத்தனை இயேசுவோட இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் போக மடமெல்லாம் நான் வருவேன் என்று சொன்ன எல்லாருமே விட்டு ஓடிதான். இயேசு சிலுவையில தொங்கும் வரைக்கும் அது வரைக்கும் தொங்கின அப்புறம் எல்லாம் வந்து நிக்கிறாங்க கீழே. இங்கேயும் ஒரு கூட்டம் நிக்குது, எல்லாம் கத்திய தடிய தண்டிகளோடு எல்லாம் நிக்குது. அவன் நின்று பேசுறான், இயேசு நாம அது, கர்த்தருடைய நாம இது, தைரியம் இருந்தாவா அங்கவான். ஒருத்தனும் போறதில்லை. ஆனா தாவீது சொன்னான், நான் வர்றது கத்தி பட்டியம் அந்த பலத்தில் ஒண்ணு வரல, நான் வர்றது எது தெரியுமா? சேனைகண்டு கர்த்தருடைய நாமத்துல நான் வாறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன் என்ன சிங்கத்திலிருந்து மீட்டவர் அவரை பற்றி நான் கொஞ்சம் அறிஞ்சு வச்சிருக்கேன். நான் உங்களை கேட்குவா, உங்கள் தேவனை குறித்து தனிப்பட்ட விதத்தில் என்ன அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? என்ன தெரியும் உங்களுக்கு ஆண்டவரை குறித்து? சரி மாற்றி சொல்லுங்க, உங்களுக்கு அவன் கர்த்தர் எதை செய்வார், எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் வருவார் உன்னோடு இன்னைக்கு சொல்லு பார்க்கலாம். இதுக்கு பதில் யார் தெரியுமா சொல்ல முடியும்? இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தால் அவன் சொல்லுவான், நான் போகிற இடம் வரைக்கும் அவர் என்னோடு வருவார். வெற்றி கொண்டு அதே நாள் அவனுடைய பட்டியத்தை எடுத்து அவன் கழுத்தை துண்டாடி போட்டான் சொல்லி நாங்கள் இந்த பக்கங்களை வாசிக்கிற பொழுது நாங்கள் வாசித்தோம். பிரியமானவர்களே, என்னுடைய நேரங்கள் ஓடுகிற ஓடியே விட்டது. ஓடுகிறபடினாலே செய்தி முடிக்க முடியாமல் இருக்கும். ஆகவே நான் இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். பிரியமான இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை உங்க சிந்தனைக்கு தயவு செய்து கொண்டு செல்லுங்கள். என்னவெனில், ஒன்று, அற்பமாக கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தன் உயிரை பணியம் வைத்து அவன் செய்தான், சரியா? இரண்டாவது, பெலிஸ்தியன் வந்து நின்று கூக்குரலிட்ட பொழுது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறான், கர்த்தருடைய சேனைகளை நீ அவமதித்தாய் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் நிறைந்த இருதயத்தோடு புறப்பட்டு சென்று யுத்தத்தை செய்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று யுத்தம் பண்ணுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று யுத்தம் பண்ணுங்கள், கர்த்தருக்கென்று பேசுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று பேசுங்கள், கர்த்தருக்கென்று பேசுங்கள், கர்த்தருடைய சபைக்கென்று பேசுங்கள். ஒரு நாள் நாம் மறிக்கிற பொழுது எல்லாம் நமக்கு பதிலாய் மாறும். ஒரு நாள் நாம் மறிக்கிற பொழுது எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. ஆகிய நாளே நாம் செய்வது என்ன, நாம் செய்து கொண்டு இருக்கிறது என்ன என்ன என்பதை குறித்து கொஞ்சம் சிந்திங்க. தாவீதின் இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயம், இதை குறித்து தான் நான் பேசுகிறேன். என்ன ஒரு காரியம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், 2 சாமுவேல் 7 அதிகாரம், 2 சாமுவேல் ஏழு ஒன்றிலிருந்து மூன்று வரையும் வாசிங்க. ரெண்டு சாமுவேல் ஏழு ஒன்றிலிருந்து மூன்று வரையும் சீக்கிரம் வாசிப்போம்.
ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாக்கிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது அருமையான ஒரு பகுதி. யாரு இங்க? அந்த ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நாங்க என்ன வாசித்தோம்? அவன் என் இருதயத்துக்கு விருப்பமானதை செய்வான். என்ன ஒரு விருப்பம் பாருங்க. ஆண்டவர் தாவீதை குறித்து என்ன சொன்னார்? எப்ப ராஜாவாவதற்கு முன்பாக ஆட்டு மேய்ச்சி மேய்க்கிற பொழுது தாவீதை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவன் என் இருதயத்துக்கு விருப்பமானவைகளை எல்லாம் செய்வான். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? திருப்பி வாசிக்க முதலாவது வசனம், அருமையான வசனம். கர்த்தர் ராஜாவே,
ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில்.
இது நல்ல ஒரு அருமையான வசனம். பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் தாவீதுக்கு இப்ப இல்ல. சத்துருக்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சமாதானத்தின் நாட்கள்ல வாழுகிறான். அவன் தன் வீட்டில் இருக்கிறான், இருந்து யோசிக்கிறான். ஒரு சத்துருக்கள் கிடையாது, எல்லாம் வெண்டு விட்டேன், எல்லாம் சரிப்படுத்தி விட்டேன். வீட்டில் ஹாயா இருக்கிறான். எந்த வீட்டில அவன் இருக்கிறான் தெரியுமா? இரண்டாவது வசனத்தை வாசிங்க.
ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம்
கேதுரு மரங்களாலே செய்யப்பட்ட அருமையான வீட்டிலே நான் இருக்கிறேன். தேவன் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். ராஜ்யம் நல்லாக இருக்கிறது, தேசம் நன்மையாக இருக்கிறது, எதிரிகள் ஒருவரும் இல்லை. நான் வீட்டிலே சந்தன கட்டினாலே கட்டப்பட்ட, கேதுர் மரத்தினாலே கட்டப்பட்ட நான் வீட்டிலே நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ எங்கே இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நல்லா இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. ஆனால் கர்த்தருடைய சபை, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது என்பதை விசாரிக்கிற ஒரு இருதயம் உள்ளவனாய் தாவீது இருந்தான் என்பதை நாம் மறக்க முடியாது. தாவீதுடைய இருதயம் எல்லாம் நிறைந்திருந்த பொழுதும் அவனுடைய விருப்பம் எல்லாம் என் தெய்வம் கர்த்தருடைய பெட்டிக்கு, பரிசுத்த பெட்டிக்கு ஒரு ஆலயம் இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது வேற காரியம், அதை குறித்து நான் பேச வரவில்லை.
என்ன
தெரியுமா விருப்பம்? ஆண்டவருடைய பட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டாம். நான் கேதுரு மரங்கள்ல நல்ல உயர்ந்த நிலைமையில இருக்கிறேன். இன்னைக்கு தேவ ஜனங்களாகிய நாங்கள் உயரும் வரைக்கும் தான் கர்த்தர். உயர்ந்த பொழுதோ கர்த்தர் அங்கே இருக்கிறாரோ அவர் அங்கேயே இருக்கட்டும். பிள்ளைகள் படித்து முன்னிலையில் வரும் வரைக்கும் தான் கர்த்தர், அதுக்கு பிறகு கர்த்தர் அங்கேயே இருக்கட்டும். ஆனால் தாவீது, என்னை ஒருவர் தெரிந்து கொண்டார், நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்தேன், அங்கே இருந்து கொண்டு வந்து கேதுர் மரம் உள்ள வீட்டில் என்னை வாசம் பண்ண வைத்திருக்கிறாரே, அவருக்கு நான் என்ன செய்வேன்? அதற்கு சித்தமானால் என்ன ஒரு செய்தி, நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கிற பொழுது ஒரு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வனாந்திரத்திலே அதிலே ஒரு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பாலுந்தேனும் ஓடிய பொழுது அதுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம். ஒவ்வொரு இடமே மாறி 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 நம் வாழ்வும் அப்படித்தான் நடக்கிறது. எங்கட வாழ்வும் ஒன்றுமில்லையா? அந்தவரே எல்லாம் கிடைச்சுதா? அவ்வளவுதான். இங்கே தாவீது மறக்கவில்லை. எதை மறக்கவில்லை? அங்கே இருந்த எங்க வீட்டாரே என்ன மதிக்கல, ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்த ஆண்டவர் கிரீடம் கொண்டு வந்து தந்தாரே, அவருக்கு நான் என்ன செய்வேன்? என்னத்தை செய்வேன்? என் ஆண்டவருக்கு என்னத்தை செய்வேன்? வாசிங்க, மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது நாத்தான்
ராஜாவை நோக்கி,
நீர் போய் உம்முடைய இருதயத்தினை,
இருதயம் எதை விரும்புகிறது அதை செய்யும். ரொம்ப பிடிச்சது பாருங்க. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவன் எனக்கு விருப்பமானதை செய்வான், எனக்கு விருப்பமானதை செய்வான். என்ன நடக்கிறது இங்க? நாத்தான், உம்முடைய இருதயம் எது விரும்புதோ அதை செய்யும், அதை செய்யும். ஆண்டவர் தாவீதின் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றினார். அவன் செய்யல, அது ஒரு பக்கம். ஆனா அவன் சாலமோனை கொண்டு வச்சு தாவீது ராஜா விரும்பினதை அப்படியே கட்டி எழுப்பினார். பாருங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய விருப்பம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நீ தேவனுடைய சபையை குறித்து, நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, நீ தேவனை குறித்து எது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசா இல்லாமல் இருந்தோம், வீடு இல்லாமல் இருந்தோம், வேலை இல்லாமல் இருந்தோம், பணம் இல்லாமல் இருந்தோம், இப்ப எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் இதுல சொல்லுவீங்க? ஆனா தாவீது சொல்றான், ஆண்டவருக்கு நான் ஒண்ணு செய்யலையே, என்ன இங்கேயோ இருந்து தூக்கினார் அல்லவா, அவருக்கு நான் ஒண்ணு செய்யலையே. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதே தேசத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தீர்கள், இதே தேசத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்க, நன்றாக வீடுகள்ல இருந்து மூன்று வேளை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து சிந்திக்கிறதையா, தேவனுடைய சமூகத்தை குறித்து சிந்திப்பதையா, தேவனுடைய வேலைகளை குறித்து சிந்திப்பதையா, தேவனுடைய காரியங்களை குறித்து சிந்திப்பதையா? அந்த மனுஷன் ராஜாவானாலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை மறக்கவில்லை என்பதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு நான் பார்ப்பதுண்டு, அங்கே இருந்தவர்கள் இங்கே இருக்கிற பொழுது அவருடைய பேச்சிலே கொழுப்புகளை பார்க்க முடியும். உங்கள் கொழுப்புகள் ஒரு நாள் உங்களோடு அழிந்துவிடும், மறந்து விடாதீங்க. பணமும் பட்டமும் நம் வாழ்வில் எதையும் செய்ய முடியாது. இன்னைக்கு இலங்கை தேசத்துல ஆகாரம் இல்லை, பணம் இருந்து என்ன பண்ணுவது, என்ன பண்ணுவது, என்ன பண்ணுவது? பணத்தை கட்டுக்கட்டாய அனுப்பி என்ன பிரயோஜனம்? கர்த்தரங்களை எங்கே தெரிந்து கொண்டாருண்ட நன்றியுள்ள இருதயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இன்றைக்கு கொழுப்பு பேச்சுக்கள், கொழுப்பு நடத்தைகள், கொழுப்பு பார்வைகள், கொழுப்பு நோக்கங்கள். தாவீது சொன்னான், நான் கேதுரு மரங்கள் நாளை கட்டப்பட்ட, நல்ல கற்கள் நாளே கட்டப்பட்ட, ஓ நல்ல வீடுகளிலே நான் இருக்கிறேனே ஆண்டவரே, ஆனால் உம்முக்கோ உம்முடைய பரிசுத்த பெட்டியோ சுத்தி கொண்டே தெரியுது ஆண்டவரே, சரியான ஒரு இடம் இல்லையே ஆண்டவரே, அது சுத்தி கொண்டே இருக்குது ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சிந்திக்கிற அளவுக்கு நீங்க சிந்திப்பீர்கள் நம்புகிறேன். இப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் என்ன தெரியுமா சொல்ல, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். யாரு? என் வீடு இருக்கிறான், உமக்கு அந்தவரை நான் நல்லா இருக்கிறானா, உமனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது? அந்த இருதயம் தேவனுக்கு ஏற்றது. அப்ப சொல்லி என்ன சொன்னார், அவன் தாவீது எனக்கு ஏற்றவைகளை அவன் செய்வான், எனக்கு விருப்பமானவைகளை அவன் செய்வான். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன் மனச்சாட்சி, உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு என்ன, உனக்கு கர்த்தர் விரும்புகிறது எதை நீ செய்ய, உன் இருதயம் தேவனுக்கு ஏற்றதா? மனிதர்களுக்கு ஏற்றவில்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும், நல்லா நன்றாக தெரியும் எனக்கு, மனிதர்களுக்கு ஏற்ற விதத்தில் நடப்பது நம்முடைய வாழ்வு, ஆனால் தேவனுக்கு ஏற்றபடி எல்லாரும் வாழ முடியாது. வாழ நாங்கள் முயற்சிக்கிறோம், ஆனால் வாழ முடியாது. தேவன் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்ல முடியுமா, உன் இருதயம் எனக்கு ஏத்த இருதயம் அப்பா, சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே சொல்ல முடியுமா? இப்ப 12-13 வசனத்தை வாசிங்கள். 12-13,
உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க
பண்ணுவேன். விருப்பத்தை அவனுடைய சந்ததியை வைத்து நிறைவேற்றுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி முடிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பின்னுக்கு பார்த்தால் அது அப்படியே நடந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கிறது? தாவீதின் இருதயம் நமக்கு இருக்கிறதா? தாவீதின் இருதயம் நமக்கு இருக்கிறதா? இருக்கட்டும், தொடர்ந்து வாசிங்கள். 1 சாமுவேல் 26:7 வாசிங்கள், சீக்கிரமாக வாசிங்கள். 1 சாமுவேல் 26:7 வாசிங்கள், சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன்.
தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டிலே அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டினாலே 2 குத்தாக குத்தாமல் 1 குத்தாக நிலத்திலே உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷேகை பார்த்து, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாத படிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்மையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாவீது ஏன் விரும்பினார், தாவீதின் இருதயம் எனக்கு ஏற்ற இருதயம் என்று ஏன் சொன்னான்? இது நடந்ததுக்கு பிற்பாடு சொல்லியிருந்தா பரவாயில்லை. ஆண்டவர் எங்கே சொன்னார்? அவன் அழைக்கிற பொழுது, ராஜாவாவதற்கு முன்பதாக என்ன நினைக்கிறார்? அவனை அழைத்ததின் நோக்கம் என்ன? எனக்கு விருப்பமானதை அவன் செய்வான். இப்பொழுது சவுலை கர்த்தர் தாவீதுடைய கரத்தில் கொடுக்கிறார். ரெண்டு வைத்துக் கொள்ளுங்க. அங்க இருக்கிறவன் சொல்றான், ரெண்டு வெட்டெல்லாம் வேணாம், ஒரே வெட்டில போட்டுருவோம், ரெண்டு குத்தெல்லாம் வேணாம், தாவீது வேணாம், சிரமமே வேணாம், ஒரே இதுதான். யுத்த வீரர்கள், அனுபவசாலிகள், யுத்தங்களை செய்தவர்கள், தாவீது ரெண்டு செஞ்சு ரெண்டு கிண்டல. இவர் விட்ட சேட்டைக்கு, இவர் விட்ட நடத்தைகளுக்கு, இவர் இன்னும் துரத்தினத்திற்கு, இவர் ஆண்டவருக்கு செய்ததுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? வேணாம், ஒன்றுதான். ஆனா கத்திருக்கு இருதயத்துக்கு ஏற்றொரு மனிதன் பேசுகிறா. இப்ப நான் கேட்கிறேன், நீ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றொரு இருதயம் உள்ளவனா, இருதயம் உள்ளவனா? இப்ப அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தாவீது
அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை குறித்து அநேகம் பேசி இருக்கிறேன், திரும்பவும் நான் பேசுறேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதர்களை குறித்து, மனிதர்கள் மேலையும் கையை வைக்கிறவன் குற்றவாளி ஆக்கப்படுவான் என்பதை மறந்து விடாது. நான் எங்க சபைக்கு மாத்திரம் பேசல, இந்த செய்தியை பார்க்கிற எல்லாருக்கும் பேசுறேன். எனக்கு தெரியும், இது கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகொண்டு வாயிலே இருக்கிற ஒரு காரியம். எல்லா சபைகளில் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து, இதுவரைக்கும் சவுல் வந்து ராஜ்யத்திலிருந்து விலத்தப்பட்டு போயிட்டான். சவுல் கொலை செய்யப்படுவதற்கு தான் ஆள், அவர் கொலை செய்யப்பட்டால்தான் அடுத்த ராஜ்ய பாதத்துக்கு அவர் வர முடியும். ஆனா ஒரு இருதயத்துல கர்த்தரை நேசித்து கர்த்தரால் இருதயத்துல இடம் பிடித்த ஒரு மனிதன் என்ன சொல்றான் தெரியுமா? இது நடவாத காரியம். ஏன் என்று சொல்லி தாவீது கேட்டாச்சு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு மேலே கைகளை போட்டு குற்றமற்றவனாக யார் போக முடியும்? யார் போக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் சவுல் நம்முடைய பார்வையின்படி, தேவனுடைய பார்வையின்படி, தாவீதின் பார்வையின்படி குற்றவாளி. சரிதானே நான் சொல்றது? சவுல் யார்? ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டு விட்டான், குற்றவாளி. சபை நீ முழுவது பேரும் எழுப்பி வந்து சொல்லி, சவுல் நீ குற்றவாளி. ஆனா ஒரு தேவ மனிதன், தேவ மனுஷி, நீ தேவ மனுஷியா, நீ தேவ மனுஷனா, நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அவன் அபிஷேகத்தின் மேல எனக்கு பயம் இருக்கிறது, அது கர்த்தர் அவன் மீது வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த தேசத்துல அபிஷேகம் பண்ண மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எத்தனை பேர் நாண்டு கொண்டு இருக்கிறார்கள்? உங்க பார்வைகளுக்கும் உங்கள் சூழ்நிலைகளுக்கும் ஒரு சில வேளைகள்ல அது பாரதூரமாக எல்லாமே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணது அபிஷேகம் பண்ணினதுதான். என்ன நடக்கிறது? இந்த வேலை சரியாது, பேசாம அவன் மேல கைய போடாத. குற்றமுள்ளவனாய் நீ மாறுவாய், நீ குற்றவாளியாய் நீ மாறுவாய், நீ குற்றமுள்ளவனாய் மாறுவாய், நீ குற்றவாளியாக மாறுவாய். அவன் குற்றவாளிதான், யார்? தவுல். ஆனால் அவன் மேல அந்த அபிஷேகம் இருக்கிறது, அதை நான் தொட விரும்பல. ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி, சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, நம் வாழ்க்கையிலே இதை அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு பகுதி, இதை குறித்து நாம நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு பகுதி.
தாவீது அபிஷேகத்தை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று
சொன்னான்.
பின்பு தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாத படிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு
சொல்லுகிறேன். இவன் தேவ மனுஷனா அல்ல நான் தேவ மனுஷனா? இவன் தேவ மனுஷனா அல்ல நீ தேவ மனுஷனா? சொல்லு பாக்கலாம். அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் வேணும் மனுஷனா அவரை தள்ளிக்கட்டு, ஏதாவது நடக்கட்டு, ஆனா நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதற்கு முதல்ல தைரியம் வேண்டும். அது ஒரு சிலருக்கு நல்லா இருக்கிறது, அவர்கள் நல்லா இருப்பார்களாக. ஆனா வேதத்துல நினைக்கிறேன், மோசேயின் காரியத்திலே தேவன் மேலிருந்து நாம போன முறை பாச பாத்திர அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? பயம் இல்லாம போ, பயம் இல்லாமல் நடந்து கொள்வது. ஆனா தாவீது ராஜாவாக நீதான் என்று தெரிந்தும், அடுத்த ராஜா நீதான் என்று சொல்லி தெரிந்தும், அவன் அதோட அவன் கொண்டிருந்தா கூட ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார். இதுல இதை நாங்கள் யோசிக்கணும். தாவீது வந்து சவுலை கொன்றிருந்தா கூட ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார், கேட்டிருக்க மாட்டார், சம்பவத்தின்படி கேட்டிருக்க மாட்டார். ஆனா அவன் சொன்னான், பாருங்க, ஒரு தேவ மனுஷனா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா, ஒரு தேவ மனுஷனா, நான் அந்த அபிஷேகத்தை தொட விரும்பல. இந்த அறிவு உங்களுக்கு எல்லாம் எங்க போயிட்டு, இந்த அறிவு ஏன் உங்களுக்கு இல்ல? 11 வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
அவன் சொன்ன ஆண்டவர் என்னை காப்பாராக, ஐயா என்னை காத்தரணும், நான் கையை போட்டுடக் கூடாது, நான் அவனை கொலை செய்திட கூடாது, தமிழை நான் ஒண்ணு செய்திட கூடாது, என்னை கர்த்தர் காப்பாராக. பிரியமானவர்களே, என்ன ரொம்ப இப்படியே போயிட்டே இருக்கலாம், நான் முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன். தாவீதின் இருதயத்தை ஏன் தேவன் தனக்கு ஏற்ற இருதயம் என்று சொன்னார்? இதான் காரியம் பாருங்க, இதான் ரகசியம் பாருங்க, இதான் தேவன் விரும்பினார் பாருங்க. என்னத்தை விரும்பினார்? அற்பமான ஒரு வேலையை கொடுத்தார்கள், உயிரை கொடுத்து வேலை செய்தேன். ஒரு சேனைகள் வந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை தூசித்து அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணினார்கள், எழும்பினான். ஆனா நாம் என்ன செய்யறோம்? நாங்களே சில வேலைகளில் கர்த்தருடைய நாமம் அலட்சியம் பண்ற அளவுக்கு விருப்பமானதை செய்தான். கீழ்ப்படியல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவ ஊழியனுக்கு கீழ்ப்படியல்ல, செய்ய வேண்டாம்ன்றதை செய்தான். திருப்பி வந்து அதை சமப்படுத்துகிற காரியம் இருக்கு பாருங்க. கிறிஸ்தவருடைய வாழ்வுல சமப்படுத்துவது, சரிப்படுத்துவது. சவுல் வந்திருந்து என்ன சொல்றாரு? ஜனங்களாம் கொண்டு வந்தாங்க, பலியிடத்தான் கொண்டு வந்தாங்க என்று சமப்படுத்துவது, எல்லாம் சரி சமப்படுத்துவது. நான் தேவ மனுஷனா, என் இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா சொல்லு பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். இங்க அடுத்தது ஆலயத்தை கட்டினா பாருங்க, ஆண்டவரே நான் கேதரும் மரங்களும் இல்ல, வசதியோட இருக்கிற ஆண்டவரே, நல்லா இருக்கிற ஆண்டவரே, என் வாழ்வு நல்லா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா இருப்பதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதும் தேவ சித்தம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா தாவீதே தன்னை தூக்கி எடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்தவரை மறக்கல. இருந்து யோசிக்கிறார், சமாதானமுள்ளோடு வாழ்வு, ஆட்சியம் முழுவதும் ஆளை கர்த்தர் கொடுத்தார். ஆனா நான் அவருக்கு ஒன்றும் செய்யலையே, பரிசுத்தப்பட்டு சிறைக்குள்ள கிடக்கிறதே, நான் இருக்கிற இடம் என்ன, பரிசுத்தப்பட்டு இருக்கிற இடம் என்ன? இருதயத்தின் விருப்பத்தின் மீது செயல்படு. இப்படி ஒரு மனுஷன் முதல்ல சிந்திக்கணும் பாருங்க. அது யாரால முடியும் தெரியுமா? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் உள்ள ஒரு மனுஷன் அதை சிந்திக்க முடியும். இன்னைக்கு நீ எதை குறித்து சிந்திக்கிறாய்? எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாய்? இல்லாதது பொல்லாதது எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்காய்? தேவ ராஜ்ய சிந்தை உள்ளவர்களா இருங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நம்முடைய தேசத்துல யுத்தத்தை கண்டோம், எங்க தேசத்துல யுத்தத்தை கண்டோம், சுனாமியை கண்டோம், கொரோனாவை கண்டோம், இப்பொழுது பஞ்சத்தை காணுகிறோம். இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். பக்கத்து தேசத்தில் யுத்தம் நடக்கிறது, நடக்குது. ஒன்று என்ன தெரியுமா நம்பிக்கை? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சபையின் நம்பிக்கை அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே நான் இங்கே சொல்லுகிறேன், பாரு நேரம் போயிட்டு நான் முடிச்சிடுறேன். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் கைப்பட மாட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவன் ஊழியக்காரன், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், கர்த்தர் அவளை உருவாக்கினவன், அவன் செய்தது சரியில்லை, குற்றமில்லாதவர்களே சபையில போட்டு திட்டி தட்டி தீக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷனை தொடர்றதுக்கு தாவீது என்ன செய்யறாரு? தொடமாட்டேன். அதுல கை வைக்கிறது ஓகே, ஆனா நான் குற்றவாளியாக மாறிவிடுவேன். கர்த்தர் ஏதாவது செய்யட்டுக்கும் அவனுக்கு. இந்த சிந்தனை முதல்ல வரணும். ஏன் வரல? 30 ரட்சிக்கப்பட்டு, 40 ரட்சிக்கப்பட்டு, 50 ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் ஏதாவது செய்வாரே, அந்த சிந்தனை ஏன் வரல? ஏன் வளர்ச்சி இல்லை? இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இல்லை, தேவன் இருதயம் விரும்புகிறதாக இல்லை. உனக்கும் சரி எனக்கும் சரி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்ப்பதும் நமக்கு இந்த நாட்களிலே அவசியமும் முக்கியம், அவசியமும் முக்கியம். பெருமையுள்ள கடின உள்ள இருதயத்தோடு நாம் நடந்து சென்றால் அதன் முடிவு என்னன்னு சொல்லி நாம் பார்த்தோம். இது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் சொன்னார்ன்னு சொல்லி நாம் பார்த்தோம். தாவீது அந்த காரியங்களை நாம் பார்த்த பொழுது ஒரு சும்மா ஒரு மனிதனாக நினைத்து செய்திருந்தா கூட நான் அதை ஏற்றுக்கொண்டு, அவன் ஒரு ராஜா, ராஜாவாக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், பெரிய பதவி, உன்னதோர் நிலைமை, பணமோ இருக்குது, பட்டமோ இருக்கிறது, ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த காரியங்களை அவன் மறக்கவே இல்லை பாருங்க. ஆனா நாங்களோ இந்த தேசத்துல வருகிற பொழுது எங்கேயோ இருந்தோம், இன்றைக்கு நல்ல நிலைமை, ஆசீர்வதித்திருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறோம், பிள்ளைகள் படிக்கிறார்கள், பிள்ளைகளை குறித்து பெருமைப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம், 2 சாமுவேல் முதலாவது அதிகாரம் வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமா வாசி நான் முடிச்சிடுறேன். 12 வசனத்திலிருந்து வாசிங்க, அருமையான அது முடிக்கிறதுக்கு நான் வாசிங்க.
சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். தாவீது அவனை பார்த்து,
பிரியமானவர்களே நான் செய்தியை முடிக்கிறேன், இந்த சம்பவம் என்ன தெரியுமா, சவுலை கொண்டு போட்டு வந்த வெட்டி போட்டு வந்த ஒரு வாலிபன் தாவீதின் ராஜாவிடத்திலே வந்து அதை குறித்து சொல்லுகிறான். தாவீது ராஜாவே செய்யாம விட்டுட்டு வந்த காரியத்தை இன்னும் ஒருத்தன் செய்தான். அவனை தாவீது ராஜா என்ன செய்தா தெரியுமா, கொண்டு போட்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதை குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள், இதை குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீர்கள், உங்கள் சிந்தனையிலும் உங்கள் பார்வையிலும் வைத்து யோசித்தால் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோசனமே கிடையாது. ஆனால் உங்கள் இருதயத்தை சைவருக்கு கொண்டு வாருங்க, வைத்து வசனத்தை எடுத்து அந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கொண்டு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், அபிஷேகம் பண்ணினவனுடைய பண்ணப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறது, பேசுகிறது, கதைக்கிறது, நடக்கிறது எல்லாவற்றையும் நிறுத்துவது உனக்கு நல்லது. ஏன் நான் அதை சொல்லுகிறேன் எனில், கர்த்தர் அதை விசாரிப்பார். சபையாக உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லவா, என்ன ஒரு ஊழியனை குறித்து ஒருவர் தவறாக பேசினால் நேரே சொல்லுங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை குறித்து பேசாத, உன் வாயை மூடு, உன் குடும்பத்துக்கு நல்லதில்லை, உன் பிள்ளைகளுக்கு நல்லதில்லை என்று சொல்லி சொல்லுங்கள். இல்லையெனில் இந்த காரியங்கள் தொடரும், இது தொடர்ந்து பிடிக்கும். கர்த்தர் இதை விரும்புகிறவர் அல்ல. தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பேசாமையிரு என்று சொல்லு, அதுதான் தேவனுக்கு விருப்பமான இருதயம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் செய்தியை முடிக்கிறேன். என்ன ஒரு இடத்துல தாவீது ராஜா பரிசுத்தப்பட்டிக்கு முன்பதாக நடந்து ஆடி 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 வருகிற பொழுது கடைசியிலே என்னத்தின், நான் நீசன் என்று சொல்லுகிறார். செய்தியின் டைம் போனபடினால் இதை நான் முடிக்கிறேன். நான் அற்பமான ஒருத்தன், தேவன் என்ன எங்கிருந்து தெரிந்தா, நான் ஆடுவேன், நான் பாடுவேன், நான் கும்முவேன், நான் துள்ளி அடிப்பேன், எல்லாமே செய்வேன். ஏனெனில் நான் ஒரு நீசன், நான் ஒரு அற்பமானவன். அதனால ஆண்டவர் சொன்னார், இவன் யார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு விருப்பமானதை செய்வான். எனக்கு விருப்பமானது என்ன தெரியுமா, கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கர்த்தரை பாடுவது. தேவனுக்கு விருப்பமா இல்லையா? அவன் ராஜாண்டதே மறந்து விட்டான். இன்னைக்கு நான் இங்க, இன்னைக்கு நீ, இன்னைக்கு நான் யார் என்று நினைத்துட்டு இருக்கிறோம். எங்களை குறித்து பெருமையா யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் நல்லவர் என்று யோசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் என்னைத்தான் எல்லாம் தூக்கி வைத்திருக்கிறான் யோசிக்கிறோம். ஆனால் அந்த ராஜா என்ன சொன்னான் தெரியுமா, நான் அற்பமானவன், நான் அற்பமானவன், நான் ஆட்டு மந்தையில் அண்டையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அதை மறக்கவில்லை, அதனால் நான் ஆடுகிறேன், அதனால் நான் பாடுகிறேன், அதனால் நான் யாரையும் பார்க்கவில்லை, நான் யாரையும் நோக்கவில்லை, நான் தேவ சமூகத்தில் நின்று ஆடுகிறேன் பாடுகிறேன். ஏனென்று கர்த்தர் என்னை ஆட்டு மந்தையிலே தெரிந்து கொண்டார், என்னை அவர் ராஜாவாக்கி இருக்கிறார், எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல சபையை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல ஊழியர்களை தந்திருக்கிறார். ஏனெனில் கர்த்தர் நான் செய்ததை நான் மறைக்கவில்லை, மறுக்கவும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, அந்த பக்கத்தை தயவு செய்து வீட்டிலே போய் பாருங்கள், நான் நீசன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயமாக இருந்தது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.